நாம் தொடர்ந்து இயேசு கற்பித்த எல்லாம் என்பதை குறித்து தியானிப்போம். ஏற்கனவே பெரிதான கட்டளையை நாம் நிறைவேற்றுவதனுடைய முக்கியத்துவத்தை குறித்து தியானித்தோம். மார்க் 16:15 ஒரு பாதி அங்கே காணப்படுகிறது. அது என்ன? நீங்கள் உலகம் எங்கு போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், விசுவாசமுள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கப்படுவான். நான் ஏற்கனவே சொன்னேன், அது 99% கிறிஸ்தவர்கள் மிஷினரி ஊழியம் சுவிசேஷ ஊழியம் செய்கிறார்கள், அவர்கள் இதை நிறைவேற்றுகிறார்கள். ஆனால் இன்னொரு பாதி, பெரிதான கட்டளையினுடைய இன்னொரு பாதி, மத்தேயு 28:18-20 வரை வாசித்தோம். நான் பார்க்கிறது 1% தான் அதை நிறைவேற்றுகிறார்கள். மறுபடியும் பிறந்த கிறிஸ்தவர்கள் 1% தான் அதை நிறைவேற்றுகிறார்கள். சுவிசேஷ ஊழியத்தை செய்து பிரசங்கிக்கிறவர்கள். ஆனால் இதுதான் பெரிதான கட்டளையை முடிவடை செய்கிறது, முற்றுப்பெற செய்கிறது. இல்லை என்றால் பாதி வேலையிலே நிற்கும். நம்மளுடைய சரீரத்திலே அந்த ஒத்தத்தன்மை காணப்படுகிறது. என்ன ஒரு அருமையா இருக்கிறது! இப்படி யோசித்து பாருங்கள். என்னுடைய சரீரத்தின் ஒரு பாதி நல்லா பலம் உள்ளதா இருக்கிறது, இன்னொரு பாதி எலும்பும் தோலுமா இருக்கிறது. அப்படி இருந்தால் பார்க்கிறதுக்கு அருவறுப்பா இருக்கும். ஒரு கண் சாதாரண அளவில் இருக்கிறது, இன்னொரு கண் அதிலிருந்து 1% அளவுதான் இருக்கிறது. ஒரு காது பெருசா இருக்கிறது, இன்னொரு காது அதிலிருந்து 1% தான் இருந்தால் எவ்வளவு அருவறுப்பா இருக்கும் பார்ப்பதற்கு. அப்படிதான் மார்க் 16 மத்தி 28 சொல்லப்பட்ட பெரிதான கட்டளை சமநிலை அற்ற நிலையிலே கிறிஸ்தவர்கள் கை கொள்கிறார்கள். மார்க் 16:15 பெரிதான அளவுலே முக்கியத்துவப்படுத்தப்படுகிறது. ஆனால் மத்திய 28 கண்டுகொள்ளாமல் விடப்படுகிறது. மத்திய 28:19-20 இயேசு கிறிஸ்து எல்லா ஜாதிகளுக்கும் சீஷர்களை உண்டு பண்ணுவதை குறித்து பேசுகிறார். அவர்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்ற இடத்திற்கு அல்ல, அவர்கள் ஞானஸ்தானம் இடத்திற்கு அவர்களை கொண்டு வருவது மாத்திரமல்ல, அவர்களை சீஷராக்க வேண்டும். பின்பு அவர்களை வழி நடத்த வேண்டும். அதை குறித்து தொடர்ந்து தியானிப்போம். மத்திய 28:19 மீண்டுமாய் திருப்புவோம். போன தடவை சீஷத்தினுடைய நிபந்தனையை குறித்து வாசித்தோம். ஒரு நபரை சீஷனாய் மாற்றுவது என்ன என்பதை குறித்து நாம் தியானித்தோம். லூக்காவிலே அந்த நிபந்தனைகளை குறித்து வாசித்தோம். அதை அப்போஸ்தலர்கள் புரிந்து கொண்டார்கள். சீஷர்களாய் அவர்கள் மாற்றின பின்பு பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து என்ன சொல்லுகிறார்? ஞானஸ்தானம் கொடுப்பதற்கு முன்பாகவே சீஷத்தினுடைய நிபந்தனையை அவர்களுக்கு காண்பிக்க வேண்டும். நீ கிறிஸ்துவிடத்திலே வருவாயானால் மரித்ததுக்கு அப்புறம் பரலோகத்திற்கு வா என்று நாங்கள் உன்னை அழைக்கவில்லை. பாவங்கள் மன்னிக்கப்படும்படியா இயேசுவினிடத்திலே வா என்று உங்களை அழைக்கவில்லை. இயேசுவை உன் சொந்த தேவனாய் ஏற்றுக்கொள்ளும்படி உன்னை அழைக்கிறோம் என்று சொல்ல வேண்டும். ஏதோ கொஞ்சம் அங்கேயும் வந்து பார்க்கிறவராய் அல்ல, அவர் உன்னுடைய கணவனாய் இருக்க போகிறார். ஒரு ஸ்திரீ திருமணம் ஆகும் பொழுது அவர்களுடைய பெற்றோர்களுடைய பெயரையே விட்டுவிட்டு முழுவதுமாய் இப்பொழுது கணவனோடு ஒன்றாகிறாள். அப்படிதான் காரியம் இருக்க வேண்டும். இந்த ஒரு உறவை தான் கிறிஸ்து நம் ஊரோடு வைத்திருக்க விரும்புகிறார். இதுதான் சீஷனாய் இருப்பதனுடைய அர்த்தம். ஆகவே ஒரு ஸ்திரீ திருமணத்திற்குள்ளாய் வருகிறாள். ஓ, இந்த வாரத்திலே ஒரு நாள் தான் என்னுடைய கணவனோட செலவு செய்வேன், பின்பு எனக்கு விருப்பமானது போல நான் வாழுவேன், அப்பையும் இப்பயுமாய் கணவனை வந்து பார்ப்பேன் என்று சொல்ல முடியாது. திருமணத்திலே முழு அர்ப்பணிப்பும் வேண்டும் என்பதை அவள் அறிந்திருக்கிறாள். திருமணம் செய்து கொள்ள போகிற மனிதனோடு நான் முழு அர்ப்பணிப்பை கொடுக்க வேண்டும். சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் பொழுதும் இப்படிதான் இருக்க வேண்டும். அங்கே ஒரு சுவிசேஷத்தை நாம் விளக்கி சொல்லுவதிலே ஒரு தெளிவு காணப்பட வேண்டும். இந்த ஒரு காரியம் முற்றிலுமான அர்ப்பணிப்பு தேவை. இதுதான் சிஷ்யத்துவம். இது இயேசுவை பின்பற்றுவது. அதற்கு ஆயத்தமா? அப்படி என்றால் நீ வா, நாங்கள் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்போம். ஒரு நபர் பரிபூர்ணமாய் மாறுவது வரை நாம் காத்திருப்பதில்லை. ஆனாலும் அந்த நபருக்கு சீஷத்தினுடைய நிபந்தனைகளை குறித்து அவருக்கு விலக்கி சொல்ல வேண்டும் என்று நாம் சொல்கிறோம். அவர் அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது பிதாகுமாரன் பரிசுத்தாவினாலே ஞானஸ்தானம் கொடுக்கிறோம். ஆகவேதான் எங்கள் சபையிலே ஞானஸ்தானம் கொடுப்பதற்கு காத்திருப்பதனுடைய காரணம் இதுதான். இந்த நபர் ஞானஸ்தானம் எடுப்பதற்கு முன்பாக கிறிஸ்துவை பின்பற்ற ஆயத்தமா? உபத்திரவங்கள் இருக்கிற தேசம் உண்டு, அங்கே கிறிஸ்தவனாய் இருப்பதற்கு உபத்திரவம் படுகிற தேசத்திலே ஞானஸ்தானம் கொடுக்க காத்திருக்க வேண்டியதில்லை. யூதர்கள் கிறிஸ்தவர்களாய் மாறுவதற்கு அவ்வளவு உபத்திரவம் செய்ய வேண்டும். இப்பொழுதும் யூதர்கள் கிறிஸ்தவர்களாய் மாறுவதற்கு உபத்திரவம் இருக்கிறது. ஆகவேதான் உடனடியாக அவர்களுக்கெல்லாம் ஞானஸ்தானம் கொடுக்கிறார்கள். விக்கிரக ஆராதனைக்காரன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர்களுடைய உறவினர்கள் எல்லாம் கைவிட்டு வர வேண்டும். ஆகவேதான் உடனே ஞானஸ்தானம் கொடுக்கிறோம். அது எதை நிரூபிக்கிறது? அவர்கள் சீஷர்களாயிருக்க ஆயத்தமாயிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஞானஸ்தானம் சபையுமாய் கொடுக்கலாம். ஆனால் உபோத்திரமே இல்லாத தேசம், அப்படிப்பட்ட தேசத்திலே இந்த நபர் சீஷத்தினுடைய நிபந்தனத்தை புரிந்து கொண்டாரா இல்லையா என்பதை நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. ஏன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்? பரலோகம் செல்லவோ? சீஷத்தினுடைய நிபந்தனைகள் அவருக்கு சொல்லப்படாமல் இருந்திருக்கலாம், அவர் புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம், புரிந்து கொண்டாலும் ஏற்றுக்கொள்ள ஆயத்தம் இல்லாமல் இருக்கலாம். ஞானஸ்தானம் எடுத்து பின்வாங்கி போகிறார்கள், அது இன்னொரு காரியம். ஆனால் சீஷத்தினுடைய நிபந்தனை அவர்களுக்கு தெளிவாய் சொல்லப்பட வேண்டும். இயேசு எப்பொழுதுமே சத்தியத்தை இப்படிதான் விளக்கி கூறினார். ஒரு ஐஸ்வர்யமான வாலிபன் இயேசுவிடத்தில் வந்து நித்திய ஜீவனை அடைந்து கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னார்? எல்லாவற்றையும் கைவிட வேண்டும் என்று இயேசு சொன்னார். அவன் செய்ய அவன் ஆயத்தமில்லாததை இயேசு கண்ட பொழுது ஆண்டவர் அவனுக்கு பின்னாக சென்று தரத்தை குறைக்கவில்லை, நிபந்தனைகளை குறைக்கவில்லை. அந்த நபருக்கு சௌரியமாய் இயேசு மாற்றி கொடுக்கவில்லை. படிப்படியாய் விட்டுவிட்டு நீ வரலாமே என்றெல்லாம் சொல்லவில்லை. முற்றிலுமான ஒரு வாக்கியத்தை சொன்னார். நீ பின்பற்ற வேண்டுமா? எல்லாவற்றையும் விட்டு என்னை பின்பற்று. மத்தேயு 28 அதுதான் வாசிக்கிறோம். சுவிசேஷம் அப்படித்தான் சொல்லப்பட வேண்டும். பின்பு ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டும். ஞானஸ்தானம் ஒரு முக்கியத்துவம் உண்டு. ரோமர் 6 அதை குறித்து நாம் வாசிக்கிறோம். அது ஒரு காரியத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. பழைய சுயத்தை, பழைய வாழ்க்கை முறையை அடக்கம் செய்வதற்கு ஒப்பனையா இருக்கிறது. என் சொந்த சித்தத்தை செய்கிற வாழ்க்கையின் வழி, என்னுடைய சுய சித்தம், எனக்கு பிரியமான வாழ்க்கை, மற்றவர்களை பிரியப்படுத்துகிற வாழ்க்கை. அந்த நபர், அந்த ஆதாமின் சுவாபம் மறிக்க வேண்டும். என்னுடைய இடத்தை கிறிஸ்துவோடு நான் சிலுவையிலே வைத்திருக்கிறேன். அந்த நபர் மறிக்கப் போகிறார். அதை நான் ஏற்றுக்கொள்ளப் போகும் போது நான் ஞானஸ்தானம் எடுக்க முடியும். ஞானஸ்தானம் தண்ணீர்களிலிருந்து வெளியே வரும்போது எதை சாட்சி கொடுக்கிறேன்? நான் ஒரு புதிய நபர். அதுதான் ஞானஸ்தானத்தினுடைய அர்த்தம். நான் ஒரு முழுக்கு போடுகிறேன். இது செய்யவில்லை என்றால் ஞானஸ்தானத்திற்கு அர்த்தம் இல்லை. மறிக்காத ஒரு நபரை அடக்கம் செய்ய முடியாது. அநேக கிறிஸ்தவர்கள் ஞானஸ்தானம் எடுக்கிறார்கள். நான் அவர்களை காணும்போது அவர்கள் மறிக்கவில்லை என்று சொல்லுவேன். அவர்கள் சுயத்திற்கு மறித்தல் என்பதை வெளிப்படுத்தவில்லை. ஏன் தண்ணீருக்குள்ளாய் செல்கிறார்கள்? அது ஒரு சனகாச்சாரமாய் மாறிவிட்டது. அநேக பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகள் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் என்று மும்முரமாய் ஆர்வமாய் இருக்கிறார்கள். ஞானஸ்தானம் உலகத்திலிருந்து பிள்ளைகளை பாதுகாக்கும் என்று நினைக்கிறார்கள். ஞானஸ்தானம் பாதுகாப்பதில்லை. ஞானஸ்தானம் என்பது ஒரு அடையாளம், ஒரு நபர் எடுக்கிற தீர்மானம், தேர்வுகள். ஓ, என் சொந்த சுய வாழ்க்கைக்கு நான் மறிக்கிறேன், என் சுய சித்தத்துக்கு நான் மறிக்கிறேன். அந்த தேர்வை அவர் செய்யவில்லை என்றால் இது ஒரு அர்த்தமற்ற சடங்காச்சாரம். அநேக கிறிஸ்தவர்கள் அர்த்தமற்ற சடங்காச்சாரத்தை கடைபிடிக்கிறார்கள். மத்தேயு 28 இன்னொரு காரியத்தை வாசிக்கிறோம். 19 வசனம், இந்த ஞானஸ்தானம் பிதா குமாரன் பரிசுத்தாவி திருத்துவ தேவத்தின் நாமத்திலே இருக்க வேண்டும். பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர். ஆகவே அங்கேதான் கிறிஸ்து திருத்துவத்தை முக்கியத்துவப்படுத்துகிறார். அவர் சொந்த ஞானஸ்தானத்திலே நாம் என்ன வாசிக்கிறோம்? பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் வந்தது, பிதா இங்கே குமாரன் தண்ணீருக்குள்ளாய் போகிறார். யோர்தான் நதியிலே பரிசுத்தாவியானவர் புறாவை போல வந்தார். அதே போலதான் இங்கேயும் கிறிஸ்தவ ஞானஸ்தானத்திலே வாசிக்கிறோம். திருத்துவத்தை குறித்து முக்கியத்துவப்படுத்துகிறது. மூன்று நபர், பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர். மூணு தனித்துவ நபர், ஆனால் ஒரே தேவன். ஆகவேதான் அந்த நாமத்திலே, அநேக நாமம் அல்ல, அந்த நாமத்திலே, பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே என்று வாசிக்கிறோம். இது ஒரு ரகசியம். நாம் மனுஷர்களாய் இதை முழுவதுமாய் புரிந்து கொள்வது சாத்தியமில்லாதது. மூன்று நபர், ஒரே தேவன், மூன்று தனித்துவமான நபர். இது எதற்கு அடையாளமா இருக்கிறது? கிறிஸ்தவம் தான் நிஜமான சத்தியம். மூன்று நபர், ஒரே தேவன், அதனுடைய நிரூபணம் என்ன? என்னுடைய மனதிலே புரிந்து கொள்ள முடியாது, என் மனதினுடைய கற்பனைக்கு அப்பாற்பட்டது. ஒரு நாய் மனுஷனுக்கு அடுத்த காரியங்கள், அநேக காரியங்களை நாயால் புரிந்து கொள்ள முடியாது. கணக்கு பாடத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், ஒரு புத்திசாலியான நாயோ அல்லது மனித குரங்கையோ 1+1+1 3 என்று சொல்லி விளக்கி கூற முடியும். மனித குரங்குகள் அதை கண்டுபிடிக்கும். ஒருவேளை புத்திசாலியான நாய் 3 எலும்பை வைத்து 3 எலும்பு என்று விளக்கி கூற முடியும். ஆனால் கூட்டுதலில் இருந்து பெருக்குதலுக்கு செல்லும் பொழுது 1+1+1 3 என்று கூட்டுதலில் இருந்து 1 × 1 × 1 அந்த சிம்பான்சி மனித குரங்கு, புத்திசாலியான குரங்கு கூட்டுதலை விளங்கிக் கொள்ள முடியும். ஆனால் பெருக்குதல் 1 × 1 × 1 = 1 என்று சொல்லுவதை அதை புரிந்து கொள்ள முடியாது. அது குழம்பிவிடும். ஏன்? அது ஒரு மனிதன் அல்ல. ஆனால் ஒரு சின்ன குழந்தை ஸ்கூலுக்கு போகும் பொழுது பெருக்குதல் வரும் பொழுது அதை தெளிவாய் புரிந்து கொள்கிறான். 1 × 1 × 1 தான், 3 1 சேர்ந்து 1 தான். இதை உதாரணமாய் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஒரு மனித குரங்கோ நாயோ ஒரு 8 வயது பையன் புரிந்து கொள்வதை புரிந்து கொள்ள முடியாது. அப்படி புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் அந்த மனித குரங்கு ஒரு மனுஷனாய் இருக்க வேண்டும். 20 வயது மனித குரங்கு கூட 8 வயது குழந்தை புரிந்து கொள்வதை புரிந்து கொள்ள முடியாது. ஏன்? அது ஒரு மனித குலம் அல்ல. அந்த மனித குரங்குக்கு பெருக்குதல் புரிய வேண்டுமென்றால் மனுஷனை போல மாற வேண்டும். நமக்கும் மனித குரங்குக்கும் உண்டான வித்தியாசம் வெகுவாய் குறைவு. நமக்கும் தேவனுக்கும் உள்ள தூரம் அவ்வளவு தூரமா இருக்கிறது. ஆகவே ஒரு நாயோ மனித குரங்கோ ஒரு மனுஷனையே புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் எப்படி கூட்டுதலும் பெருக்குதலும் வித்தியாசமா இருக்கிறது? ஆனால் மனுஷராகிய நாம் சர்வ உள்ள தேவனை எப்படி புரிந்து கொள்ள முடியும்? மூன்று நபர், ஒரே தேவன். நான் தேவனை விளக்கி கூற வேண்டுமென்றால் நானே தேவனாய் இருக்க வேண்டும். ஒரு மனித குரங்கு பெருக்குதலை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால் மனித குரங்கு மனுஷனாய் இருக்க வேண்டும். அதே போலதான் தேவனுடைய ரகசியங்களை என்னால் புரிந்து கொள்ள முடியாது. நான் எனக்கு இருக்கிற மூளை சின்ன கப், அதிலே தேவனுடைய அனந்த ஞானம் அவ்வளவு பெரிய கடலை போல இருக்கிறது. அதை என்னுடைய மூளையிலே அடக்க முடியும் என்று எண்ணுவது பெருமை. ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கை எங்கே ஆரம்பிக்கிறது? இந்த ரகசியத்திலே ஒரு நபரை முழுக்குவதிலே ஆரம்பிக்கிறது. அந்த நபர் எதை ஏற்றுக்கொள்கிறான்? தேவனை குறித்த காரியங்களை என்னால் புரிந்து கொள்ள முடியாது. பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் கொடுத்து தேவனுக்குள்ளாகவே அவர்கள் மூழ்கிறார்கள். அங்கே என்னமும் சொல்கிறார்கள், இந்த ஒரு மூன்று நபரும் தேவனோடு எங்களுக்கு தனிப்பட்ட தொடர்பு உண்டு. தீர்க்கதரிசியின் மூலியமாய் அல்ல, ஒரு பாஸ்டரின் மூலியமாய் அல்ல, வேறு எந்த நபர் மூலியமாய் அல்ல. அவனுக்கும் ஒரு நபர், ஒரு கணவன் கணவனுக்கும் மனைவிக்கும் நடுவுலே செக்ரட்டரி வைத்துக் கொள்வானா? இல்லை. கிறிஸ்து என்னுடைய மனவாளன், அவருக்கும் எனக்கும் நடுவுலே வேற யாரும் இருப்பதில்லை. நான் இயேசுவினுடைய சீஷன். இது அவ்வளவும் இந்த ஞானஸ்தானத்திலே இருக்கிறது. பெரிதான கட்டளையினுடைய ஒரு முக்கியமான பகுதி, அவர்களை சீஷராக்கி பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் கொடுத்து. நான் இப்பொழுது சொன்னதில் இன்னொரு சில காரியங்களையும் சொல்ல விரும்புகிறேன். கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஆரம்பத்திலே அவர்களுக்கு திருத்தத்தினுடைய ரகசியத்தை அவர்களுக்கு சொல்லுகிறோம். மனுஷ ரீதியிலே அவர்கள் புரிந்து கொள்ள முடியாது, ஆனால் அவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அனுபவிக்க முடியும். என்னுடைய வாழ்க்கையிலே பிதாவினுடைய அன்பையும் இயேசு கிறிஸ்துவையும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தையும் என்னால் அனுபவிக்க முடியும், ஆனால் விளக்கி சொல்ல முடியாது. ஏனென்றால் இது ஒரு ரகசியம். அநேக ரகசியங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே விளக்கி சொல்ல முடியாது. விளக்கம் முக்கியம் அல்ல, ஆனால் அதை நிஜமாய் நான் அனுபவிக்க முடியும். அநேக காரியங்கள் அப்படி இருக்கிறது. ஆனால் மனுஷர்களாகிய நமக்கு நம்மளுடைய மனதிலே புத்தி கூர்மையிலே அவ்வளவாய் சார்ந்திருக்கிறோம். நாம் அகங்காரமாய் என்னுடைய மனதிலே எல்லாவற்றையும் விளங்கிக் கொள்ள முடியும், புரிய வைக்க முடியும் என்று எண்ணுகிறோம். என்னுடைய மனதை சொல்வது மாத்திரம்தான் ஏற்றுக்கொள்வேன் என்று சொன்னால் நான் என்னுடைய புரிந்து கொள்ளுதலை அடக்கி வைக்கிறேன். திருத்துவத்தை என்னால் சொல்ல முடியாது, விளக்கிக் கொள்ள முடியாது, ஆகவே அது குப்பை என்று சொல்ல முடியுமா? கணக்கு பாடத்தை புரிந்து கொள்ள முடியாது, ஆகவே பெருக்குதல் குப்பை என்று நியாய சொல்வதற்கு ஒப்பா இருக்கும்? கிறிஸ்தவ வாழ்க்கை ஆரம்பிக்கிற நாம் நம்மளுடைய சொந்த புத்தியிலே சாராமல் இருக்க வேண்டும். அது மிகவும் முக்கியம். இயேசுவை பின்பற்ற வேண்டுமா? அது முக்கியம். எனக்கு ஒரு முறை ஞாபகம் இருக்கிறது, ஒரு நபர் எங்களுடைய சபையிலே ஞானஸ்தானம் எடுத்தார். ஞானஸ்தான தொட்டியிலே அவர் ஒரு உயரமான நபர். அவர் ஞானஸ்தானம் கொடுக்கும் பொழுது தண்ணியிலே மூழ்கிக்கொண்டிருக்கிறோம். ஒரு சகோதரர் ஞானஸ்தானம் கொடுத்தார். அவருடைய தலை முழுவதுமாய் உள்ளே போகவில்லை. அவர் மேல தலையில உச்சியிலே தண்ணி உள்ள போகல. அவர் இந்த சகோதரர் அவரை தூக்கி விட்டார். நான் சொன்னேன், பொறுத்திருங்கள், இவரை முற்றிலுமாய் இவரை முழுக்க வேண்டும். அவர் மூளை இருக்கிற அந்த பகுதி தலை உச்சி உள்ளே போக வேண்டும், அதுவும் மறிக்க வேண்டும். அவர் உரித்தெழுதும் பொழுது கிறிஸ்துவனுடைய மனது அவருக்கு இருக்க வேண்டும். மனுஷ ரீதியாய் சிந்திப்பது தேவனுடைய ரகசியங்களை புரிந்து கொள்ள முடியாது. பரிசுத்தாவினுடைய வெளிப்பாடுதான் புரிந்து கொள்ள வைக்கும் என்பதை அவர் அறிக்கை செய்ய வேண்டும். ஆகவே மறுபடியும் முழுவதுமாய் முழுக்குங்கள் என்று சொன்னேன். இது மிகவும் சிறிய காரியமாயிருக்கலாம், ஆனாலும் அநேக கிறிஸ்தவர்கள் தங்கள் மூளையிலே எல்லா காரியங்களையும் புரிந்து கொள்ள விரும்புகிறார்கள், ஆனால் பரிசுத்த ஆவியானவர் மாத்திரமே அதை வெளிப்படுத்த முடியும். மத்தேயு 11 இயேசு கிறிஸ்து சொன்னார், 25 வசனம், மத்தேயு 11:25, அவர் ஜெபித்துக் கொண்டிருந்தார், பிதாவே நான் உம்மை துதிக்கிறேன், பரலோகத்திற்கும் பூமிக்கும் தேவனே, இப்படிப்பட்ட காரியங்களை கல்விமான்களுக்கும் புத்திசாலிகளுக்கும் நீர் மறைத்தீர், குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். இந்த வசனத்தை குறித்து எப்போதாவது எண்ணி பார்த்திருக்கிறீர்களா? கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஆரம்பத்திலே பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் எடுக்கிறோம். அதை நாம் ஒத்துக்கொள்கிறோம். எதை ஒத்துக்கொள்கிறோம்? அங்கே ஒரு ரகசியம் இருக்கிறது. என் மனுஷ மூளையினால் அதை முற்றிலுமாய் புரிந்து கொள்ள முடியாது. அது ஒரு ரகசியம், மறைந்திருக்கிறது. ஞானிகளுக்கும் கன்விமானங்களுக்கும் மறைந்திருக்கிறது. தங்கள் மனதிலே எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள முடியும் என்று எண்ணுகிறார்களே, அது மதீனம். பரிமாண வளர்ச்சியை குறித்து விசுவாசிக்கிறவர்கள் எவ்வளவு மதீனமாக இருக்கிறார்கள். இங்கே ஒரு காரியம், அங்கே ஒரு காரியத்தை வைத்து ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். மனித குரங்குக்கும் மனுஷனுக்கும் நடுவில் ஏன் வேற யாரும் இல்லை என்று அவர்களால் இன்னும் விலக்கிக் கூட முடியவில்லை. ஏன் அப்படி நடுநிலைமையிலே யாரும் இன்று இல்லை? மனுஷன் மனுஷனுடைய மூளையினுடைய வல்லமையிலே வலிமையாயிருக்கிறான், ஆனால் தேவன் அவைகளுக்கு இவைகளை மறைக்கிறார். ஞானிகளுக்கும் கன்மான்களுக்கும் அதை மறைக்கிறார். ஏன்? காரணம் என்ன? அவர்களுடைய புத்தி கூர்மையை குறித்து அவர்கள் பெருமையாயிருக்கிறார்கள். புத்தி கூர்மையான ஜனங்களுக்கு தேவன் எதிரி அல்ல. தேவன் தான் அந்த புத்தி கூர்மையை கொடுத்தார். எனக்கு தேவன் தான் புத்தி கூர்மையை கொடுத்தார். ஆனால் அதை குறித்து, என்னுடைய புத்தி கூர்மையை குறித்து, ஞானத்தை குறித்து பெருமை அடைவேன் என்றால் தேவனுடைய காரியங்களுக்கு நான் குருடாயிருப்பேன். இங்கே நாம் வாசிக்கிறோம், பாலகர்களுக்கு வெளிப்படுத்துவார். ஏன் பாலகர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது? வெளிப்படுத்துதல் நமக்கு தேவை. புரிந்து கொள்ளுதல் அல்ல. புரிந்து கொள்ளுதல் நம்மளுடைய மனதிலே ஆராய்ந்து அறிந்து கொள்வது. ஒரு வேதியியலினுடைய சமன்பாடு, கணக்கு சமன்பாடு, இல்லை என்றால் ஒரு ஜாமண்ட்ரி சமன்பாடு. என்னுடைய மனதிலுடைய புத்தி கூர்மையை பயன்படுத்தி அதை புரிந்து கொள்ள முடியும். ஆனால் தேவனுக்கு அடுத்த காரியங்களிலே புரிந்து கொள்ள முடியாது. எனக்கு வெளிப்பாடு வேண்டும். வெளிப்பாடு புதிய உடன்படிக்கையிலே சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. நம்மளுடைய சாதாரண மூளையிலே புரிந்து கொள்ள முடியாத சத்தியங்கள் பரிசுத்த ஆவியானவர் தான் வெளிப்பாடு கொடுக்க வேண்டும். இது பாலகர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறோம். பாலகர்களுக்கு என்ன இருக்கிறது? புத்திமான்களுக்கு இல்லாத காரியம் பாலகர்களுக்கு என்ன இருக்கிறது? யாராவது ஒரு புத்தகம் இப்படி எழுத முடியுமா? எங்கேயாவது பூமியிலே புத்திமான்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள், ஆனால் குழந்தைகள் புரிந்து கொள்வார்கள். அப்படி ஒரு புத்தகம் இருக்கிறதா? அப்படி ஒரு புத்தகம் இருக்கிறது, அதுதான் வேத புத்தகம். அதனுடைய அர்த்தம் என்ன? கல்வி மானுகளுக்கும் ஞானிகளுக்கும் இல்லாத காரியம் குழந்தை இடத்துல என்ன இருக்கிறது? ஒரு குழந்தை இடத்துல சுத்தமான இருதயம் இருக்கிறது. ஒரு சின்ன குழந்தை அதனுடைய இருதயம் முற்றிலும் சுத்தமாக இருக்கிறது. யார் மீதிலும் கசப்பு இல்லை, எந்த ஒரு வெறுப்பு கசப்பு இல்லை. ஏசு ஒரு சின்ன குழந்தையை எடுத்துக்கொண்டு ஒரு முறை இப்படி சொன்னார், நீ உன்னை இப்படியா இந்த குழந்தையை போல தாழ்த்த வேண்டும். அவர்களிடத்திலே தாழ்மை இருக்கிறது. மற்ற எந்த நபருக்கும் மனுஷர்களுக்கும் இல்லாத அந்த தாழ்மை குழந்தைகளிடத்தில் இருக்கிறது. இன்னொரு காரியம் குழந்தைகளுக்கு இருக்கிறதை பார்க்கிறோம், தாழ்மை வளர்ந்தவர்களுக்கு இல்லை. வெளிப்படுத்தினுடைய மிகவும் முக்கியமான காரியம் தாழ்மை. தாழ்மைக்கும் இயேசுவினுடைய மரணத்திற்கும் தொடர்புண்டு. பிலிப்பியர்லே ஒரு வசனத்தை காண்பிக்க விரும்புகிறேன். ஞானஸ்தானம் ரோமர் 6 வாசிக்கிறோம், நாம் கிறிஸ்துவோடு மரிக்கிறோம், அதற்கு ஒப்பனையாயிருக்கிறது. சுயத்திற்கு மரிக்கிறோம், பழைய மனுஷன் மரிக்கிறான், நான் அடக்கம் செய்கிறேன். பழைய மனுஷன் கிறிஸ்துவோடு சிலுவையிலே அறையப்பட்டாயிற்று. அதை கொஞ்சம் விளக்கி கூற விரும்புகிறேன். அதனுடைய முக்கியத்துவத்தை அப்பொழுது நாம் புரிந்து கொள்ள முடியும். கிறிஸ்துவுக்குள்ளாய் தேவன் நம்மை வைத்திருக்கிறார். எபேசியர் 1:4 வசனத்திலே வாசிக்கிறோம், உலக தோற்றத்திற்கு முன்பாகவே. எபேசியர் 1:4 நம்மை அவர் கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே எதிர்காலத்தை அறிந்த தேவன் லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு பின்பாய் நாம் பிறக்கப் போகிறோம் என்பதை அறிந்திருந்தார். நீங்கள் பிறக்கப் போகிறீர்கள் என்பதை அறிந்திருந்தார்கள். ஒரு காலகட்டத்திலே நம்முடைய வாழ்க்கையை திறந்து கொடுத்து இயேசுவை ஏற்றுக்கொள்வோம், இயேசுக்கு நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்போம் என்பதை அறிந்திருந்தவராய் அந்த அறிவின்படி நம்மை தெரிந்து கொண்டார். 1 Peter 1:1 வாசிக்கிறோம், அந்த முன் அறிவின்படி அவர் நம்மை தெரிந்து கொண்டார் கிறிஸ்துவுக்குள்ளாய். ஆதியாகமம் 1:1 வசனத்துக்கு முன்பாகவே தெரிந்து கொண்டார், கிறிஸ்துவுக்குள்ளாய் நம்மை வைத்தார். இதை போல இருக்கிறது வேதம், வேதத்துக்குள்ளாய் நம்மை வைத்தார். நாம் கிறிஸ்துவுக்குள்ளாய் இருக்கிறோம். எப்படி அந்த வேதத்துக்குள்ளாய் இந்த புத்தகம் இருக்கிறதோ அதே போல வைத்தார். கிறிஸ்துவுக்குள்ளாய் நாம் இருந்ததினால் கிறிஸ்து சிலுவையிலே மரித்த பொழுது நாமும் சிலுவையிலே மரித்தோம். அவர் அடக்கம் செய்யப்பட்ட பொழுது நாமும் அடக்கம் பண்ணப்பட்டோம். அவர் உயிர் தெழுந்த பொழுது நாமும் உயிர் தெழுந்தோம். அவர் பரலோகத்துக்கு ஏறி போன பொழுது ஆவிக்குரிய ரீதியிலே நாமும் பரலோகத்துக்கு ஏறி போனோம். நாம் மறுபடியும் பிறக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாய் வருகிறார். அப்பொழுது நமக்கு இந்த காரியங்கள் எல்லாம் நிச்சயமாகிறது. ஞானஸ்தானத்தில் இதை தான் அறிக்கை செய்கிறோம், நான் இதை ஏற்றுக்கொள்கிறேன், நான் சிலுவையிலே என் பாவங்கள் மாத்திரம் அல்ல நான் அவரோடு மரித்தேன் என்று அறிக்கை செய்கிறோம். இங்கே கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவருடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஆரம்பத்திலே இதற்கு நேராக அவர்கள் நடத்த வேண்டும். உன் பழைய மனுஷன் கிறிஸ்துவுக்குள்ளாய் அடக்கம் பண்ணப்பட்டாயிற்று. பிதாகுமாரன் பரிசுத்தாவினாலே ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டும், இது எதுவும் முதுகல படிப்படு அல்ல. ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது அர்த்தம் புரியவில்லை என்றாலும் பரவாயில்லை, ரோமர் 6 நமக்கு இருக்கிறது, அதனுடைய அர்த்தத்தை விளக்கிக் கொள்கிறது. ஆகவே நாம் புரிந்து கொள்வது முக்கிய புரிந்து கொள்வது நல்லது. பிதாகுமாரன் பரிசுத்தாவினாலே ஞானஸ்தானம் கொடுக்கிறோம், அப்பொழுது நாம் அவரோடு சேர்ந்து உயிர்த்தெழுந்து தண்ணீரிலிருந்து வெளியே வரும் பொழுது இப்பொழுது என்னுடைய மேலான காரியங்களில் என் மனதை வைக்கிறேன் என்று சொல்ல வேண்டும். இதுதான் ஞானஸ்தானத்தை குறித்ததான கட்டளை. மத்தேயு 28:19 வசனம், ஏதோ ஒரு சடங்காச்சாரமா இதை எடுத்துக்கொள்ள முடியாது. அநேக கிறிஸ்தவர்கள் அவர்கள் வேதத்துக்கு கீழ்ப்படுகிறார்கள், ஆனால் இதனுடைய அர்த்தம் என்ன என்று புரியாமல் இருக்கிறார்கள். அர்த்தத்தை புரிந்து கொள்ளவில்லை என்றால் அதனுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போகிறோம். ஆகவே சிஷ்யர்களை உண்டு பண்ணுங்கள், பிதாகுமாரன் பரிசுத்தாவினாலே ஞானஸ்தானம் கொடுங்கள், அதை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். அநேக காரியங்களை நம்மளால் புரிந்து கொள்ள முடியாது, ஆனால் விசுவாசத்தினால் ஏற்றுக்கொள்கிறோம். தாழ்மையோடு வரும் பொழுது தேவன் நமக்கு வெளிப்படுத்துகிறார். 1 Cor 2:10 வாசிக்கிறோம், தேவன் நமக்கு அதை வெளிப்படுத்துகிறார் பரிசுத்தாவியின் மூலமாய். பரிசுத்தாவியான இருதயத்திலே வரும் பொழுது நம்மளுடைய மனது புரிந்து கொள்ள முடியாத காரியங்களை வெளிப்படுத்துகிறார். தாழ்மையோடு நாம் வர வேண்டும், குழந்தைகளை போல வர வேண்டும். அப்படி வரும் பொழுது நமக்கு வெளிப்படுத்துகிறார். அந்த வசனத்திலே இன்னும் நிறைய இருக்கிறது, அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு நபர் ஞானஸ்தானம் பிதா குமாரன் பரிசுத்தாவினாலே ஞானஸ்தானம் எடுக்கிறாரே, அதிலே அநேகம் இருக்கிறது. அநேகர் திருத்துவம் இல்லை என்று சொல்கிறார்கள். அதிலே தவறு, முற்றிலும் தவறு. பிதாக்குமாரன் பரிசுத்தாவின் பேரிலே ஞானஸ்தானம் எடுக்கவில்லையா? நீங்கள் சீஷராய் மாறின நாளிலே பிதாக்குமாரன் பரிசுத்தாவினாலே திருப்பியும் நாங்கள் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும். தொடர்ந்து இன்னும் காரியங்களை தியானிப்போம். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். பரலோக பிதாவே, உங்களுடைய வார்த்தைக்காய் மறுபடியும் நன்றி செலுத்துகிறோம். எல்லா சத்தியங்களுக்குள்ளாய் எங்களை நடத்தும், எங்களை தொடர்ந்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம், ஆமேன்.